வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி கண்டோன்மெண்ட் காவேரி மருத்துவமனை லேப்ரோஸ்கோபி குடல் இறைப்பை உடல் பருமன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் திரு டாக்டர் சு வேல்முருகன் அவர்கள் இன்று உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் பாதுகாப்பும் சிகிச்சை முறைகளும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மனிதர்களோட உடல் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுடைய உடலோட அமைப்பு ஒவ்வொரு பாகங்களும் அதோட சிறப்பான வகையில் வேலை செய்கிறனால்தான் நம்ம வந்து உடம்பும் வந்து ஆரோக்கியமாக இருக்குது. அதே காலகட்டத்தில் ஒவ்வொரு உறுப்பு பாகங்களும் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதனால் நமக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் பாதிக்குதுங்க. ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. அந்த வகையில் வந்து கல்லீரல் அப்படிங்கிறது நம்மளுடைய மனித உடலில் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது, அதோட பணிகள்லாம் என்ன, அது வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆனால் என்ன விதமான சிகிச்சை முறையெல்லாம் இருக்குது, அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற பல தகவல்களையும் இன்றைய தினத்தில் வந்து இதை பற்றி ஏன் இதை சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி உலக கல்லீரல் தினம். இந்த தினத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களாக கொடுக்கப்பட்ட வகையில் இந்த கல்லீரலை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மருத்துவர் வந்து விரிவான வகையில் கூற இருக்காங்க. நம்ம வந்து கேட்கலாமா
சார்? வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் டாக்டர் எஸ் வேல்முருகன். நான் திருச்சி காவேரி மருத்துவமனையில் வயிறு குடல் கணையம் கல்லீரல் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணராக நான் பணி செய்து வருகிறேன். இன்றைய தினம் கல்லீரல் தினம். கல்லீரல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக உதவி பண்பலை முயற்சி எடுத்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று அறிமுகம் செய்துள்ளார்கள். அதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சார், இப்போ வந்து மனிதன் உடல் உறுப்புகள் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு உடல் பாகங்களுமே மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து இந்த கல்லீரல் அப்படிங்கிறது வந்து மிக முக்கிய பங்கும் வகிக்கிறது. இந்த முதல்ல வந்து இந்த கல்லீரல் அப்படின்னா என்ன சார்? இது வந்து மனிதனுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அதோட அமைப்பு என்ன, அதை பற்றி எந்த இடத்துல வந்து இருந்து அது இயங்குது, அதோட பணிகள் என்ன, முதல்ல அதை பற்றி சொல்லலாமே.
கல்லீரல் மனிதனோட வயிற்றில் வலது பக்கத்தில் மேல் வயிற்றில் இருக்குது. வலது பக்கம் மேல் வயலில் இருக்குது. அது வலது பக்கம் மார் எலும்புக்கு உள்ள மறைந்திருக்கும். அந்த கல்லீரல் வந்து பல வேலைகளை செய்யுதுங்க. அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டரின்னு கூட சொல்லலாம். அதில் முக்கியமாக என்ன பண்ணுதுன்னா, அதில் பித்தம் தயாராகுது. பைல்னு சொல்லுவாங்க, பித்தம் தயாராகுது. அந்த பித்தம் எதற்கு தேவைப்படுதுன்னா, அந்த பித்தமானது பித்த குழாயில் இறங்கி வந்து குடலில் வந்து சேரும். அந்த பித்தம் வந்து நம்ம சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்பு சத்தை செரிமானம் ஆகிறதுக்கு அந்த பித்தம் தேவை. பித்தம் சாப்பாடு கலந்து அதில் இருக்க கொழுப்பெல்லாம் செரிமானம் ஆகி அதுக்கப்புறம் குடலில் சத்துக்கள் உரியப்படும். ஸோ பித்தம் தயாரிக்குது ஒன்று. ரெண்டாவது, இரத்தத்தில் சிகப்பணுகள் 100 நாட்கள் வாழும். அதுக்கப்புறம் அந்த சிகப்பு அணுக்கள் உடையும். உடைந்ததும் அதுலேருந்து இருக்க அந்த சிகப்பு பிக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, சிகப்பு கலர்லேருந்து வந்து பிலிரூபின் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் எல்லோ பிக்மெண்ட் சொல்லுவாங்க, அது வந்து ரிலீஸ் ஆகும். அந்த பிலிரூபின் எல்லாம் வெளியாக்கிறதும் என்ன இந்த கல்லீரல் தான். இந்த பிலிரூபின் வெளியாக்க முடியாமல் ஒன்று, அதை உடைக்க முடியாமலோ இல்லை வெளியாக்க முடியாமலோ இருந்தால் தான் வர்றது தான் மஞ்சள் காமாலை. அந்த பிலிரூபின் அதிகமாகி ரத்தத்தில் மஞ்சள் காமாலையாக வர்றது. மூணாவது, அடுத்தது வந்து லிவரில் வந்து நிறைய புரதச்சத்து தயாரிக்கப்படுகிறது. முக்கியமாக அல்புமின் அப்படின்ற புரதம் புரோட்டீன் தயாரிக்கப்படுகிறது. அதோடு இல்லாமல் ரத்தம் உறையறதுக்கு உண்டான இந்த பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஃபைப்ரினோஜன் அப்படின்ற புரோட்டீன், அந்த மாதிரி ரத்தம் உறையிறதுக்கான புரதச்சத்துக்கள் எல்லாம் அங்கே தான் தயாராகுது. அதனால் கல்லீரல் சரியாக வேலை செய்யலைன்னா ரத்தம் சரியாக உறையாது, ரத்தம் உறையிறதுமே குறைஞ்சிடும். இது இல்லாமல் கல்லீரல் வந்து ஒரு டீடாக்சிஃபையிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம குடல்லேருந்து உரியப்படுற கெட்ட விஷயங்கள், முக்கியமாக அமோனியா அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் கல்லீரல் தான் ஃபில்டர் பண்ணி அதை சுத்தமான ரத்தமாக அதை வந்து இருதயத்துக்கு அனுப்புது. ஸோ கல்லீரல் வந்து உடல்லேருந்து உரிய போடுற கழிவுகளை நல்லதை மட்டும் எடுத்துட்டு மற்றது கெட்டதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி ரத்தத்தை சுத்தம் செய்யுது. ஸோ இவ்வளவு வேலைகள் அது பார்க்குது. அதோடு இல்லாமல் நாம் மாத்திரை மருந்து அதெல்லாம் சாப்பிட்றோம்னா அந்த மாத்திரை மருந்தெல்லாம் வந்து அதை அதில் உள்ள அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதே வந்து நம்ம கல்லீரல் தான். ஸோ நிறைய மருந்துகள் வந்து கல்லீரலை தான் உடைஞ்சி அது ஆக்ட் செய்யும். அதே டைமில் அதிகமான மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அதிகமாக பாதிக்கப்படுகிற உறுப்பும் கல்லீரல் தான். ஏன்னா கல்லீரல் தான் அதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுது. இந்த மாதிரி பல செயல்பாடுகள் அதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் எதிர்ப்பு சக்திக்கு மனிதனுக்கு இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த எதிர்ப்பு சக்திக்கு உண்டான செல்களும் அதில் இருக்கு. அதனால கல்லீரல் செயலிழந்தவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதனால கிருமி தாக்கம் ஏற்பட்டால் உயிருக்கும் ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இந்த மாதிரி பல செயல்பாடுகளை அது செஞ்சுக்கிட்டு இருக்குது.
கல்லீரல் அப்படிங்கிறது அதோட பணிகள் என்ன, அதை விதங்கள் என்ன, எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற பல தகவலை சொன்னீங்க சார். அதே நேரத்தில் இந்த கல்லீரல் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா அது எந்த வகையில் பாதிக்கும், அதே நேரத்தில் பெரியவங்களாக போலே சிறியவங்களுக்கும் இது வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
கல்லீரல் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது முக்கியமாக மூணு விஷயங்கள் கல்லீரலை தாக்கும். ஒன்று வந்து ஆல்கஹால், ஆல்கஹால்னா மது அருந்துதல். மது அருந்துதல் நம்ம நாட்டில் வந்து முக்கியமாக தமிழ்நாட்டிலையும் கூட அதிகமாக கல்லீரல் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவங்க எல்லாமே இந்த மது அருந்தும் பழக்கத்தினால வர்ற பிரச்சனை தான். ஸோ மது அதிகமாக அருந்தபோது அது கல்லீரலை டேமேஜ் பண்ணி கல்லீரலில் தழும்புகளை ஏற்படுத்தி கடைசியாக சிர்ரோசிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, சுத்தமாக செயலிழந்துடும் கல்லீரல், கம்ப்ளீட்டாக செயலிழந்துடும். கம்ப்ளீட்டாக செயலிழந்து போச்சுன்னா மஞ்சள் காமாலை வரும், வயிற்றில் நீர் கோக்கும், காலில் நீர் கோக்கலாம், ரத்தம் குறையிற தன்மை குறையலாம், ரத்த வாந்தி வரலாம், வெளியே போகிறது வந்து கருப்பாக போகலாம். இந்த மாதிரி அப்போ மூளையோட செயல்பாடுகளை குறைஞ்சி என்கோஃபல் பற்றின்னு சொல்லுவாங்க, மனிதனுடைய கோமா ஸ்டேஜுக்கே போகலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கல்லீரல் கடைசியாக செயலிழக்கும் போது, என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆல்கஹால், மது அருந்துதல் அதுதான் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துறது கல்லீரலுக்கு. ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம நாட்டில் அடுத்தது இருக்கிறது கொழுப்பு சத்து, ஃபேட். அதிகமான கொழுப்பு சத்து இருந்ததுன்னா அது கல்லீரலில் படிஞ்சு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லீரலில் கல்லீரல் சம்மந்தப்பட்ட தசைகள் தான் இருக்கணும், ஆனால் அதிகமான ஃபேட் டெபாசிட் ஆச்சுன்னா அதில் போய் படிஞ்சதுன்னு சொன்னால் கல்லீரல் டேமேஜ் ஆகி மறுபடியும் தழும்புகள் ஏற்பட்டு இதே மாதிரி சிர்ரோசிஸ்ன்னு சொல்லி வந்து அதனால் கல்லீரல் ஃபெயிலியர் ஆகி உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். ஏன் இந்த ஃபேட்டு அதிகம் கல்லீரலில் டெபாசிட் ஆகுதுன்னா, இது ஃபேட்டு நான் சாப்பிட்றதுனால மட்டும் இல்லை, முக்கியமாக அதிகமான சக்கரை சத்து, கார்போஹைட்ரேட் ரிச் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய சக்கரை சத்து உள்ள சாப்பாடு சாப்பிட்றதுனால வர்றது தான் அதிகம் இந்த ஃபேட்டி லிவர். சக்கரை சத்து அதிகம் உள்ள சாப்பாடுன்னா நம்ம வந்து அரிசி, கோதுமை, இந்த மாதிரி அரிசியெல்லாம் சக்கரை சத்து அதிகமாக உள்ளது, ஸ்வீட்டு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுனால, அதிகம் சக்கரை சக்கரை சத்து உள்ளதெல்லாம் சாப்பிட்றதுனால இதை ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி மாறி கல்லீரலை டெபாசிட் ஆகி டேமேஜ் பண்ணுது. அதனால் நம்மளோட உணவு முறைகளை மாற்றி அமைக்கணும், நம்ம கல்லீரலை நம்ம பாதுகாக்கணும் தான். ஸோ அதிக கொழுப்பு கல்லீரலை படிகிறதுனால வந்து வர்றது தான் இந்த ஃபேட்டி லிவர். அதுதான் இப்போது அடுத்த மேஜர் ப்ராப்ளம் இப்போ நம்ம நாட்டில் அதிகமாக பரவி வந்து கொண்டிருக்கு. ஏன்னா வாழ்க்கை முறைகள்லாம் மாறிக்கிட்டு வருது, மேலை நாடுகளை மாதிரி சாப்பாடெல்லாம் அதிக கேலரி உள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிட்றோம், அதனால் வர்ற பிரச்சனைகள் தான் இது. இது ரெண்டாவது தாக்கம். மூணாவது வந்து வைரஸ். கல்லீரலில் வந்து ஹெப்படைட்டிஸ் வைரஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வைரஸில் மூணு காமனாக இருக்கிறது மூணு வைரஸ், இன்னும் வேறு வைரஸும் இருக்குது பட் காமனாக பாதிக்கப்படுறது மூணு வைரஸ். ஒன்று ஹெப்படைட்டிஸ் ஏ. ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் அப்படின்னா ஏபிசிடி மாதிரி ஏ வைரஸ். ஏ வைரஸ் என்ன எதனால் வருதுன்னா, நாம் வந்து சாப்பிட்ற சாப்பாடும் தண்ணீரும் சுத்தமாக இருக்கணும். அது சுத்தமாக இல்லைன்னா, இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு ஜாண்டிஸ் வந்தவங்க வந்து அவங்களுடைய மலத்தில் வெளியாகும் அந்த வைரஸ்ஸு, அந்த வைரஸ் ஆனது தண்ணியிலையோ இல்லை சுத்தமில்லாத சாப்பாட்லேயோ கலந்ததுன்னா அதை சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ பாதிப்பு ஏற்பட்டு மஞ்சள் காமாலை ஏற்படும். யூஸ்வலாக இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ ஏற்படுறவங்களுக்கு 99% தானாகவே அது அப்படியே அதிகமாக மஞ்சள் காமாலை அதிகமாகவே தானாகவே குறைஞ்சி வந்துடும். யூஸ்வலாக மேஜர் ப்ராப்ளம் வரதில் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய சுச்சுவேஷனும் ஒன்று ரெண்டு பேருக்கு தான் வரும். பட் அதை விட முக்கியமான டேஞ்சரஸ் வைரஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்ற வைரஸ். ஏபிசி சொல்கிற மாதிரி ஏ வைரஸை விட பி வைரஸும் சி வைரஸும் டேஞ்சரஸ். ஏன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் வந்துனா வந்துட்டு போயிடும், ஆனால் பி வைரஸோ சி வைரஸோ இருந்ததுன்னா அது கல்லீரலில் பல வருஷங்கள் தங்கியிருந்து கல்லீரலில் அது கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணி இந்த கடைசியாக கல்லீரல் சிரோசிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி சிரோசிஸ் கடைசியாக என் ஸ்டேஜில் டிசீஸ் கடைசியாக கொண்டு போய் விட்டுடும். அதனால் இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸும் சி வைரஸும் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஊசி மருந்துகள்லாம் சுத்தமான ஊசிகளை போட்டுக்கணும், ஊசி மூலமாக ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்கல்ல அதெல்லாம் சுத்தமாக நிறுத்தணும். மூணாவது, நம்ம இப்போ ஷேவிங்லாம் பண்ண போகிறோம்னா அந்த ஷேவிங் பிளேடு வந்து புது பிளேடாக போட்டு ஷேவ் பண்ண சொல்லணும். அதோடு இல்லாமல் உடல் உறவு கொள்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சேஃபான ஒரு ப்ரொடெக்டிவ் உடல் உறவு கொள்றதாக இருக்கும், ஏன்னா இது ரத்தம் மூலமாக வரது. இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ ஹெப்படைட்டிஸ் பிக்கு வேக்சின் வந்து போச்சு, தடுப்பூசி வந்திருக்கு. ஸோ அது ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் அதை இப்போ தான் புழக்கத்தில் அதிகமாக பண்ணுறாங்க. ஈவன் குழந்தைகளே குழந்தைகள் வயசுலேயே அதை போட்டுடலாம். தடுப்பூசி 3 dose போடணும் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் தடுப்பூசி. அதை போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வராது. ஹெப்படைட்டிஸ் சி வைரஸுக்கு வந்து பி வைரஸ் மாதிரி தான் அதுவும் பரவுது. ஆனால் சி வைரஸுக்கு இன்னும் வேக்சின் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் வந்ததுன்னா அதுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்து எஃபெக்டிவாக க்யூர் பண்ணுற அளவுக்கு இப்போ மாத்திரைகள்லாம் வந்துடுச்சு. இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி 3வது காரணம் கல்லீரல் டேமேஜ் ஆகிறதுக்கு. இது இல்லாமல் 4வதாக இருக்கிற ரொம்ப காமன் பிரச்சனைகள் வந்து அதிக அளவு மாத்திரைகள், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வலி மாத்திரைகள், இந்த மாதிரி மாத்திரைகள் வெளியில் வாங்கி சாப்பிட்றது, அது இல்லாமல் சில மெடிசின்ஸ் என்னென்ன தெரியாமல் அதை அதிகமாக உட்கொள்றது, இதெல்லாம் போனால் கல்லீரலை போய் பாதிச்சு 4 days கல்லீரலை டேமேஜ் செய்யும். அதோட இல்லாமல் இப்போது நிறைய பேர் இந்த எலி பேஸ்ட்னு சொல்லுவாங்க, ரேட்டால் பாய்ச்சனிங் சொல்லுவாங்க, அந்த எலி பேஸ்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வராங்க. எலி பேஸ்டெல்லாம் சாப்பிட்டா கல்லீரலை ஃபெயிலியர் ஆக்கி உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு சான்சஸ் வெகு வெகு அதிகம். ஸோ இந்த ட்ரக்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் லிவர்களை டேமேஜ் பண்ணுது. ஸோ இது 4 ரொம்ப காமனான பிரச்சனைகளாக இருக்குது கல்லீரல் பாதிப்பு அடைகிறதுக்கு. இப்போது குழந்தைகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், குழந்தைகளுக்கு கொஞ்சம் லைட்டாக காமால் வந்து அதுக்கப்புறம் நார்மல் ஆகுறது ரொம்ப நார்மல் தான், நியூட்ரல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் சில குழந்தைங்களுக்கு பிறவியில் இருந்து சில அந்த பிறவி குறைபாடு ஜெனட்டிக் ப்ராப்ளம் சொல்லி சொல்லுவாங்க, அந்த அந்த என்சைம்ஸ் அந்த லிவரில் இருக்க அந்த என்சைம்ஸில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் கல்லீரல் பாதிப்பு அடையலாம். இது வந்து மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து ஜெனட்டிக்காக ஏற்படுறது, அது வந்து நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது, அது ஜெனட்டிக்காக ஏற்பட்டு வருது. அந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்குண்டான தீர்வு முறைகள்லாம் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கும் ஜாண்டிஸ் வரலாம், முக்கியமாக ஹெப்படைட்டிஸ் ஏவும் வரலாம். சுத்தமான சாப்பாடு தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லைன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ வரலாம். ஹெப்படைட்டிஸ் பி சி எல்லாம் வருதுன்னா யூஸ்வலாக தாய் தந்தையர்கிட்டேருந்து வரும், வழக்கமாக தாய்கிட்டேருந்து வரலாம். அதுக்கு தான் நாம் வந்து எல்லாருமே அந்த ஹெப்படைட்டிஸ் பிக்கு வேக்சின் போட்டுக்கணும். குழந்தைகளும் பிறந்த சில மாதங்களில் அந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் 3 போட்டுக்கிறது நல்லது. இதுதான் வந்து கல்லீரலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்.
இப்போ வந்து இந்த கல்லீரல் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன எதுங்கிறது அப்படிங்கிறத பற்றி விரிவான வகையில் சொன்னீங்க. அதே நேரத்தில் இதுக்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முக்கியமாக மருந்து மாத்திரைகள் ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட இதுக்கான அறுவை சிகிச்சை முறைகள் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா, இல்லை எந்த அளவுக்கு அதுக்கான சிகிச்சை முறைகள்?
கல்லீரல்னால் நான் பாதிப்படைஞ்சி ஜாண்டிஸ் அதை மஞ்சள் காமாலை வந்ததுன்னா பல காரணங்கள் இருக்கு மஞ்சள் காமாலை வர்றதுக்கு. இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ என்ற கிருமியினால் வந்ததுன்னா சுத்தமான சாப்பாடு சுத்தமான தண்ணி ஆகாரம் அந்த மாதிரி இல்லாமல் சாப்பிட்றதுனால வந்ததுன்னா யூஸ்வலாக அது வந்து செல்ஃப் லிமிட்டிங்னு சொல்லுவாங்க. அது தானாக கொஞ்சம் கொஞ்சமாக 95% பேருக்கு தானாகவே அது நார்மலுக்கு வந்துடும், அதிகம் பெரிய ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவைப்படாது. மற்றபடி ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்ததுனாலோ இல்லை சி வைரஸ் வந்ததுனாலோ அதுக்கு மாத்திரை மருந்துகள் சாப்பிட வேண்டியது வரும். அதில் மருத்துவரை அணுகுனா அவங்க வந்து அந்த அளவெல்லாம் பார்ப்பாங்க, என்ன கவுண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் கட்டிகள் புறப்படலாம். கட்டிகள் புறப்பட்டதுன்னா கட்டிகள் சாதாரண கட்டிகளும் இருக்குது, மோசமான கட்டிகள் கேன்சர் கட்டிகளும் இருக்குது. சாதாரண கட்டிகளில் மெஜாரிட்டியான கட்டிகள் இந்த நீர் கட்டிகள் சொல்லுவாங்க, சிஸ்டன் சொல்லுவாங்க. அந்த கட்டிகளை தான் யூஸ்வலாக ஒன்றும் பண்ண வேண்டியது இருக்காது, அது அப்படியே விட்டுலாம் அதை ஒன்றும் பண்ணாது. சில பேர் ரத்த கட்டிகள் ஏற்படலாம், அது ஹிமான்ஜியோமான்னு சொல்லுவாங்க, அதற்கும் யூஸ்வலாக ஒன்றும் பண்ண வேண்டியது வராது. அன்லஸ் ரொம்ப பெரியதாக இருந்து பெரிய கட்டியாக இருந்து ஒரு வழி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தால் வழியே அதையும் ஒன்றும் பண்ண வேண்டியது மாதிரி வராது. சீழ்கட்டிகள் ஏற்படலாம், முக்கியமாக மது அருந்தவர்களுக்கு சுத்தமான சாப்பாடு சாப்பிடாதனால அது கிருமிகள் போய் கல்லீரலில் சீழ்கட்டிகள் ஆப்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஏற்படலாம். அந்த மாதிரி சீழ்கட்டிகள் ஏற்படுதுன்னா அதுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் கொடுப்போம், அந்த சீழை ஸ்கேன் மூலமாக உறிஞ்சி எடுப்போம். அதுக்கு ஆப்ரேஷன்லாம் யூஸ்வலாக தேவைப்படுறதில்ல, வழக்கமாக ஸ்கேன் மூலமாகவே அந்த சீழை உறிஞ்சி எடுத்துவோம். இது இல்லாமல் வேறு சில கட்டிகள் இருக்குது, சில கட்டிகள் சிஸ்ட் அடினோமான ஒரு கட்டிகள் சொல்லுவாங்க, அடினோமான ஒரு கட்டி சொல்லுவாங்க. முக்கியமாக கேன்சர் கட்டி ஒன்று இருக்குது, ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா HCC அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கல்லீரலில் ஏற்படக்கூடிய ஒரு கேன்சர் கட்டி. அந்த வழக்கமாக இந்த HCC கேன்சர் கட்டி ஆல்ரெடி ஸ்காராகி தழும்பாகி இருக்கிற சிர்ரோசிஸ் லிவர் அந்த மாதிரி டேமேஜ் ஆன லிவரில் தான் வழக்கமாக வளரும். பட் நார்மலாக இருக்கிற ஹெல்த்தி லிவர்லேயும் ரொம்ப ரேராக வரலாம். அந்த மாதிரி கட்டிகள் வந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணணும். அது வந்து கல்லீரலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம், பாராட்ட வேண்டிய கடவுளுடைய படைப்பு ரொம்ப அபூர்வமானது. என்னன்னா நம்ம உடம்புல வந்து சில உறுப்புகள் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா திருப்பி வளராது, ஆனால் கல்லீரல் அப்படி கிடையாது. கல்லீரலில் 3/2 பாகம் 65% வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். எடுத்தோன்னா மீறி இருக்கிற ஒரு பாகமே தானாக வளர்ந்து 6 வாரத்தில் முழு கொள்ளளவை ஆல்மோஸ்ட்டு அடைஞ்சிடும். ஸோ அதனால தான் இப்போ இந்த கல்லீரல் தானமெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு தாய் வந்து குழந்தைக்கு கொடுக்குறாங்க, வீட்டுக்காரர் மனைவி கொடுப்பார், மனைவி வீட்டுக்காரர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கல்லீரல் தானம் நார்மலாக இருக்கிறவங்க ஹெல்த்தியாக இருக்கிறவங்களே 50% கல்லீரலையும் 65% கல்லீரல் வரைக்கும் அடுத்தவங்களுக்கு டொனேட் பண்ணலாம். ஏன்னா மீதி இருக்க கல்லீரல் உள்ளே வளர்ந்து 6 வாரத்தில் நார்மல் சைஸ்க்கு வந்துடும். அதை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கல்லீரலும் வளர்ந்து நார்மல் சைஸ்க்கு வந்துடும். ஸோ நம்ம உடம்புல கட் பண்ணாலும் திருப்பி வளரக்கூடிய உறுப்புகளில் முடி நகம் தோலுக்கு அடுத்தது கல்லீரல், மற்ற எந்த உறுப்புகளும் அதிகம் வளராது, ரத்தம் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். பட் கல்லீரல் மட்டும் ஒரு அதிசயமான உறுப்பு, ஏனால கட் பண்ணாலும் வளரும். இது 65% வரைக்கும் 70% வரைக்கும் கட் பண்ணி எடுத்தாலும் வளரும். ஸோ அதனால இந்த மாதிரி கல்லீரலில் கட்டிகள் வந்ததுன்னா கேன்சர் கட்டிகள் வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கல்லீரல் ஹெல்த்தியாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணி எடுக்க தான் பார்ப்போம். அப்போஸ் அந்த மீதி இருக்க கல்லீரல் பத்தாது, அந்த மீதி இருக்க கல்லீரல் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியதை வரலாம், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம காவேரி மருத்துவமனையில் ரெகுலராக பண்ணிக்கிட்டு வரோம். பெரியவங்களுக்கும் தேவைப்படலாம், சிறியவங்களுக்கும் தேவைப்படலாம். இந்த மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்ன்னு சொன்னீங்களா குழந்தைங்களுக்கு, அது நிவர்த்தி அடையலை அப்படின்னா நம்ம வந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியது வரலாம். அதோடு இல்லாமல் இந்த சிர்ரோசிஸ் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஜாண்டிஸ் வந்து வேற வழியே இல்லை, இம்ப்ரூவே ஆகலை, கல்லீரல் கம்ப்ளீட்டாக கைவிட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படும். இதுதான் கல்லீரலுக்கு உண்டான அறுவை சிகிச்சை முறைகள்.
இப்போ வந்து எந்த அளவுக்கு அதோட முக்கியத்துவம் வாய்ந்தது, அதோட பணிகள் என்ன, நமக்கு இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னீங்க. இப்போ இந்த கல்லீரலை வந்து கூடிய மட்டும் நம்ம வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம என்ன செய்யலாம், மக்களுக்கு வந்து ஒரு தகவலை சொல்லலாமே.
இது வந்து ரொம்ப நல்ல கேள்விங்க. இது நான் உங்களுக்கு சொன்ன முன்னாடி கல்லீரலை தாக்கக்கூடிய விஷயங்கள் 4 விஷயங்கள் சொன்னேன். முதல்ல ஆல்கஹால், மதுபானம், அதனால் மது அருந்தக்கூடாது, மது அருந்தவனால இருந்தால் அதை அறவே நிறுத்தணும். நான் என்றைக்கோ ஒரு நாள் தானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் குடித்தா அதிகமாக குடிக்கணும், கம்ப்ளீட்டாக அறவே மது அருந்தது நிறுத்தணும், அதுதான் நம்பர் 1. நம்பர் 2 ஃபேட்டி லிவர்னு சொன்னேன், கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது. ஸோ நம்ம சாப்பாட்டில் உணவு முறைகளை மாற்றணும். உணவு முறைகளில் அதிக சர்க்கரை சத்து உள்ளது, அரிசி சாதம் இதெல்லாம் அதிகம் சாப்பிடக்கூடாது. நம்ம காலையிலையும் இட்லி தோசை சாப்பிட்றோம், மத்தியானமும் சாதம் சாப்பிட்றோம், நைட்டும் இட்லி தோசை சாப்பிட்றோம், அந்த மாதிரி இல்லாமல் அரிசியும் சேர்த்துக்க வேண்டியதான். பட் ஆனால் ஒரு அளவாக இருக்கணும். மற்றதெல்லாம் மற்ற தானியங்கள், கேழ்வரகு, கம்பு, இந்த மாதிரி தானிய வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கணும். அதோடு இல்லாமல் காய்கறிகள், நிறைய காய்கறி, காய்கறிகள் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம், காய்கறிகள் சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும், மீன் எடுத்துக்கலாம். கறி வகைகள் கல்லீரலை பாதிக்கலாம், ஏன்னா அதில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால. பட் என்னைக்கா ஒரு நாள் கறி எடுத்துக்கிறது தப்பு இல்லை. பட் முக்கியமாக மேஜராக ப்ராப்ளம் கொடுக்கறதே இந்த அதிக சக்கரை சத்து உள்ள கார்போஹைட்ரேட்ஸ் தான், அரிசி சம்மந்தப்பட்ட சாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உணவு வகைகள் தான். காய்கறி பழங்கள் நிறைய சாப்பிடணும். ரெண்டு, மூணாவது எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. ஒரு நாளைக்கு குறைந்தது அரை மணி நேரமாவது நம்மளுக்குன்னு ஒதுக்கிக்கிட்டு ஒரு வாக்கிங்கோ இல்லை சைக்கிளுங்கோ ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் எது வேணால் பண்ணலாம், ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி. ஸோ இந்த ஒழுங்கான உணவு முறைகளும் எக்ஸசைஸும் பண்ணோம்னா நம்ம கல்லீரலை இந்த அதிகம் கொழுப்பு படியாமல் நம்ம பார்த்துக்கலாம், நாளடைவில் கல்லீரலை பாதுகாக்கலாம். இது வந்து மூணு சொல்லியிருக்கேன். நாலாவது இந்த வைரஸ் கிருமிகள். இந்த வைரஸ் கிருமிகள் நான் சொல்லியிருக்கேன், எப்படி ஏ கிருமி வரக்கூடாதுன்னா நம்ம உணவுலாம் சுத்தமான உணவாக சாப்பிடணும், தண்ணியும் நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணும். ஸோ சுத்தமான நீரும் சுத்தமான சாப்பாடும் சாப்பிட்டா நம்ம ஹெப்படைட்டிஸ் ஏவை தவிர்த்திடலாம். சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு தடவையும் கை கழுவணும், கை கழுவிட்டு சோப் போட்டு கை கழுவிட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். இது பண்ணால் ஹெப்படைட்டிஸ் ஏவை தடுத்துடலாம். பிஎன்சியை தடுக்கணும்னு சொன்னால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஊசியெல்லாம் சுத்தமான ஊசி யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்லோரும் சுத்தமான ஊசி தான் போடுறாங்க. பிளேடெலாம் யூஸ் பண்ணால் ஒருத்தர் யூஸ் பண்ண பிளேடு இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாரி உடல் உறவு வைத்துக் கொள்கிறாங்க அப்படின்னா சேஃபாக வைத்துக் கொள்ளணும். அடுத்தது வந்து இந்த முக்கியமான ஒன்று வேக்சின், ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வந்து எல்லாரும் போட்டுருவோம். வெரி சேஃப் வேக்சின், தடுப்பூசி வந்து வெரி வெரி சேஃப். அடல்ட்ஸு, பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே போட்டுடலாம். இது வந்து மூணு டோஸ் போட்டால் போகிறோம். ஒரு டோஸ் போட்டு அப்புறம் இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து ஒரு டோஸ் போட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு மாதம் கழித்து ஒரு டோஸ் போட்டால் போதும். அது லைஃப் லாங் இம்யூனிட்டி கொடுக்கும் நம்மளுக்கு. லைஃப் லாங் இல்லைனாலும் அட்லீஸ்ட் மே ஃபியூ இயர்ஸுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் வேறுனா நம்ம லெவல் செக் பண்ணி பூஸ்டர் டோஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லோரையும் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டுக்கிறது வெகு வெகு அவசியம். இது அதுக்கடுத்தது வந்து இந்த தேவையில்லாமல் போயிட்டு உடம்பு வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபார்மசியில் போய் வலி மாத்திரைகளை அதிகமாக சாப்பிட்றது, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அறவாக நிறுத்தணும். டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் எந்த மாத்திரைகளும் எடுத்துக்கூடாது, அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது. அதோடு இல்லாமல் இந்த மனசு கஷ்டத்தினால இந்த ராட் பாய்சன், ராட் கிளர் பாய்சன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அதெல்லாம் கல்லியில் பாதிப்படைஞ்சு உங்களுக்கு ஆபத்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி மருந்துகளும் அந்த டாக்ஸிக் ஏஜென்ட்ஸ் சொல்லுவாங்க, பாய்சனிங் ஏஜென்ட்ஸ், இதெல்லாம் சாப்பிடாம கேர்ஃபுல்லாக ரொம்ப இருக்கணும். மாத்திரைகள்லாம் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் செஞ்சோம்னா நாம் நம்மளுடைய கல்லீரலை வெகு நாட்களுக்கு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக ஹெல்த்தியாக வச்சுக்கலாம்.
உலக கல்லீரல் தினமான இன்று கல்லீரோட செயல்பாடுகளும் அதோட முக்கியத்துவமும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் அதே போல் அது சரி செய்யக்கூடிய வகைகள் சிகிச்சை முறைகளும் நம்ம கல்லீரலை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா நம்ம உடல் ஆரோக்கியமாக வகையில் வாழக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியும் விரிவான வகைகளில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலை நிர்வாகத்துக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி பப்ளிக்குக்கு ரொம்ப உபயோகமான ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு வரும் புதுகை பண்பலைக்கு காவேரி மருத்துவமனை சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி சார்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் பாதுகாப்பும் சிகிச்சை முறைகளும் குறித்து திருச்சி கண்டோன்மெண்ட் காவிரி மருத்துவமனை லெப்ரோஸ்கோபி, குடல் இறைப்பை, உடல் பருமன், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் திரு டாக்டர் சு வேல்முருகன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.